الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقال الله تبارك وتعالى في كلامه العزيز إنما يتذكر أولو الألباب الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவருடைய இருளக வாழ்க்கையின் வெற்றிகளை அவனுடைய கட்டளைகளை ஏற்று விளக்கல்களின்படி தக்வாவின் பிரகாரம் வாழ்வதிலே வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய துனியா ஆகிராவின் நல்ல முடிவுகள் அவரவருடைய தக்வாவின் அளவை வைத்தே இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய வாழ்க்கையில் தக்வாவை அதிகரிக்க செய்ய வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய விளக்கல்கள், இவைகளை பேணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபா கேருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சேர்ந்து நடக்க வேண்டிய உறவுகளை பற்றி பேசும் பொழுது முக்கியமாக நான்கு விதமான உறவுகளை சொல்லி தந்திருக்கிறான். நான் மேலே ஓதின ஆயத்தில் இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாம், படிப்பினை பெறுபவர்கள் யாரென்றால் புத்தியுள்ளவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் அல்லாஹுடன் செய்து கொண்ட எல்லா ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன யசிலூனமா அமர் அல்லாஹு பிஹி அயூசல், என்னென்ன விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இணைத்து சேர்த்து நடக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவைகளை சேர்த்து நடப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த புத்தியுள்ளவர்களை பற்றி, அறிவாளர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறான். அந்த அறிவாளர்களுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் எவைகளை எவர்களுடன் சேர்ந்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுடன் சேர்ந்து நடப்பது. இதற்கு தீனுல் இஸ்லாம் உறவு என்ற பெயரை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எத்தனை வகையான உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், அதில் குறிப்பாக நான்கு விதமான உறவுகள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு, வபில் வாலிதைன் இஹ்சானா. பெற்றோர்களுடன் இருக்கக்கூடிய உறவை எப்படி பேணுவது? உபஹார அடிப்படையில் பேண வேண்டும். பெற்றோர் என்னும் சொல்லும் பொழுது தாய் தந்தையருக்கு, பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய உறவு அது உபஹார அடிப்படையில், உபஹாரம் செய்யக்கூடிய முறையில், அந்த உறவை சேர்ந்து வாழ வேண்டும். பெற்றோர்களுடைய உறவை யார் சேர்ந்து நடப்பார்களோ அவர்களுடைய உறவை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை யார் இந்த உலகத்தில் தன்னுடைய தாய் தந்தையருடைய உறவை பேணி நடப்பார்களோ அவர்களுக்கே குறிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தாய் தந்தையருடைய உறவை எந்த அளவுக்கு பேண வேண்டும் என்றால், உபகார அடிப்படையில் எந்த அளவுக்கு சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால், அந்த தாய் தந்தையர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தந்திருக்கிறார். அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள், என்னுடைய தாய் காஃபிராக இருக்கிறாள், என் வீட்டுக்கு வந்திருக்கிறாள், அந்த தாயை நான் வீட்டுக்குள்ளே எடுக்கலாமா, அவளுக்கு உணவு கொடுக்கலாமா, அவளை சேர்த்துக் கொள்ளலாமா என்று கேட்கப்படுகிறார். அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய வசனம் அந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, அதை யோதி காட்டினார்கள். தாய் தந்தையர்கள் காபிர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உறவை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதனை கட்டளையிடுகிறான் என்று, காபிர்களாக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து நடக்கும்படி குர்ஆன் வலியுறுத்தி இருக்கிறது. இதே போன்று தாய் தந்தையுடைய உறவை ஒரு மனிதன் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் முறித்துக் கொள்ள முடியாது என்று இந்த வசனம் சொல்லித் தருகிறது. காஃபிர்களாக இருந்தாலும் உறவை முறிக்க முடியாது என்றால் வேற எந்த காரணத்தை கொண்டும் உறவை முறிக்க முடியாது. இன்று பரவலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, தாய் தந்தையருடைய உறவை முறிப்பதற்கு எத்தனையோ காரணங்கள். சிலர் திருமணம் முடித்ததுக்கு பிறகு மனைவியுடைய பேச்சுக்காக வேண்டி தன்னுடைய தாய் தந்தையுடைய உறவை முறிப்பவர்களும் இருக்கிறார்கள். சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்ட தகராறு, ஏற்பட்ட பிரச்சனையினால் அந்த தாய் தந்தையருடைய உறவை முறிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதுபோன்று உலக நோக்கங்களுக்காக தாய் தந்தையருடைய உறவை முறித்து அவர்களை ஒதுக்கி வாழக்கூடியவர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யார் இந்த உறவை முறித்து வாழ்வார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எந்த தாய் தந்தை வயோதிபத்தை அடைந்து அந்த பிள்ளை அவர்களின் மூலமாக அவர்களை அரவணைத்து அவர்களை உபசரித்து அவர்களுடன் இணைந்து சேர்ந்து நடப்பதின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றிருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் ஆயத்தையும் இந்த ஹதீஸ்களையும் நாம் வைத்து விளங்க வேண்டும். பெற்றோருடைய உறவு இது மிகவும் பிரதானமான உறவு. அல்லாஹுவை வணங்குங்கள், இணை வைக்காதீர்கள் என்று சொல்லப்பட்ட பிறகு அதுக்கு அடுத்த ஒரு வணக்கமாக இபாதத்தாக வபில் வாலிதீன் இஹ்சானா, பெற்றோருடைய உறவை பேணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது முதல் உறவு. இதை எந்த வகையிலும் ஒரு மனிதன் முறித்துக் கொள்வதற்கு ஷரியாத், குர்ஆன், ஹதீஸ், தீன் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இரண்டாவது உறவு இன பந்துக்களுடைய சகோதரர்களுடைய உறவு.
குடும்ப உறவு, இதனை பற்றி சொல்லும்போது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹ் இந்த உறவை படைத்தான். இன பந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உறவை அல்லாஹ் படைத்தான். சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய இந்த உறவை படைத்தான். அதற்கு பிறந்து இந்த உறவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உன்னை யார் உலகத்தில் சேர்ந்து நடப்பார்களோ நான் என்னுடைய அருளோடு சேர்த்துக் கொள்வேன். யார் உன்னை உலகத்தில் உன்னுடைய உறவை முறித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நான் என்னுடைய அருளை விட்டு நான் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சக்தியை விட்டு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இனபந்துக்கள், இந்த சகோதர சகோதரிகளுடைய இந்த உறவு இருக்கிறதே, இதுவும் சுவர்க்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது, இந்த உறவுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். தியாமத்திரை நாளையில் அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்படும். இதே போன்று இந்த உறவுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். அந்த உருவம் சிராத் பாதைக்கு பக்கத்திலே நின்றிருக்கும். சொர்க்கம் போவதற்காக வேண்டி வரக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சிராத் பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அதை விட்டு வேறொரு வழியால் போக முடியாது. அந்த சிராத் பாலத்தை தாண்டுவதற்கு வரும் பொழுது அந்த உறவு என்கிற உருவம் அந்த இடத்துல இருந்து அல்லாவிடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், இதோ வருகிறான், உலகத்திலே என்னை சேர்ந்து வாழ்ந்தார், என்னை சேர்த்து வாழ்ந்தார், இன்று உன்னிடம் சத்தியமிட்டு கேட்க என்னுடைய அருளோடு இவரை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடத்திலே மன்றாடும், வாதாட்டம் புரியும். அல்லாஹ் அதனுடைய வாதாட்டத்தை ஏற்று சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னும் ஒருவர் வருவார், அவரை பார்த்து இந்த உறவு சொல்லும், யா அல்லாஹ், இதோ வருகிறான், இவன் என்னுடைய உறவை உலகத்திலே முறித்து வாழ்ந்தவன், உன்னிடம் சத்தியமிட்டு கேட்கிறேன், இவனை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்க கூடாது. அல்லாஹ் அந்த உறவுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வான், நரகில் தள்ளுவான் என்று ஹதீஸ்லே வந்திருக்கிறது. அவர் மிகப்பெரிய தொழுகையாளியாக இருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம், பெரும் ஒரு வணக்கசாலியாக இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த குடும்ப உறவை பேணாததின் காரணமாக அவர் நரகில் விழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு உண்டாகின்றது. எனவே இந்த இரண்டாவது உறவையும் முறிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த உறவை பேண வேண்டும் என்றே சொல்கிறது. இதனையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இன்று எமக்கு மத்தியில் இந்த குடும்ப உறவு என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி முறிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவை முறிப்பதற்கும் அல்லாஹ் எந்த ஒரு ஆகுமான காரணத்தையும் வைக்கவில்லை. குடும்ப உறவை முறிக்க முடியாது. அதுவும் இன்று காணி, சொத்து செல்வம், கடைகள், வீடுகள், உலக வஸ்துக்கள் இவைகளுக்காக வேண்டி இந்த குடும்ப உறவு அது சீரழிந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த குடும்ப உறவை முறித்து வாழக்கூடியவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் அரசியலும் அதுக்கு காரணமாக இருக்கிறது. சொத்து பிரிப்பு பிரிக்கிறது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த உலக நோக்கங்களுக்காக, உலக காரணங்களுக்காக இந்த உறவை முறித்து வாழ்கிறார்கள். சகோதரன் சகோதரியை பார்த்து, சகோதரி சகோதரனை பார்த்து, என்னுடைய ஜனாதாவுக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உறவு முறிந்திருக்கிறது. நான் உன்னுடைய வீட்டுக்கு வரவே மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு, நீயும் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது என்று சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு உறவுகள் முறிந்திருக்கிறது. இந்த உறவு முறிப்புக்குரிய காரணங்களை பார்த்தால் உலக காரணங்கள் தான், வேறொன்றும் இல்லை. எல்லாம் உலகத்துடைய காரணங்கள் தான். அன்பான சகோதரர்களே, இந்த சகோதரத்துவ இந்த உறவை குடும்ப உறவை முறிப்பதற்கு தீனுல் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. அதனை ஹராமாக்கி வைத்திருக்கிறது. இதே போன்று மூன்றாவது உறவு ஈமானின் அடிப்படையில், கலிமாவின் அடிப்படையில் உள்ள இஸ்லாமிய உறவு. இந்த இஸ்லாமிய உறவும் குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வா, கலிமா சொன்னவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் சகோதரன் என்றுதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் என்பதற்கும் அந்த அஹ் என்ற வார்த்தை, சகோதரன் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. அதே வார்த்தையை தான் கலிமாவின் அடிப்படையில் ஒன்று சேரக்கூடிய எல்லோரையும் குர்ஆன் சொல்கிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் அடிப்படை ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் சகோதரர்கள் தான். இது ஈமான் அடிப்படையில் ஏற்பட்ட சகோதரத்துவம், இந்த உறவு. இதை குர்ஆன் இவ்வாறு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஹதீஸ் அறிமுகப்படுத்தும் பொழுது அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், முஸ்லிம் மற்றைய முஸ்லிமுடைய சகோதரன் என்று அறிமுகப்படுத்துகிறது. ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு இடையில இந்த உறவை நாங்கள் எப்படி பேண வேண்டும், இதை விளங்கப்படுத்தும் பொழுது ஏராளமான ஹதீஸ்கள், ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற தலையங்கங்கள் தான் போடுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஒரு வழிமுறைகள் பல அடிப்படையில், ஷாபி மதுஹப் என்று, ஹனஃபி என்று, மாலிகி என்று, ஹம்பலி என்று பல மதுஹப் அமைப்பில் அது நாம் ஏற்று பின்பற்றுவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இது ஒரு பிரிவினைக்காக வேண்டி கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. இதே போன்று தரீக்காக்கள் என்ற அடிப்படையில் எத்தனை வகையான தரீக்காக்கள் இருக்கின்றனவோ இவைகள் எல்லாம் இது வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டலாக, நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு, நாம் செல்வதற்கு ஒரு வழிகாட்டல்களுடைய அமைப்புகளை தவிர இது இஸ்லாத்திலே உள்ள பிரிவினைகள் அல்ல. கலிமா என்ற பெயரின் கீழ் அது ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, ஹனஃபி எல்லோரும் சகோதரர்கள். இதே போன்று எல்லா அமைப்பில் உள்ளவர்களும் கலிமா சொன்னவரா என் சகோதரர். ஹதீஸ் நமக்கு சொல்கிறது அல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு இன்னும் ஒரு முஸ்லிமின் மீது இருக்கக்கூடிய கடமை என்று சொல்கிறது. வேறெந்த வகையிலையும் குர்ஆன் அவர்களை பிரித்து சொல்லவில்லை, நமக்கு ஹதீஸும் நமக்கு பிரித்து சொல்லவில்லை, சஹாபாக்களும் பிரித்து காட்டவில்லை, அதுக்கு பின்னால் வந்த அவுலியாக்கள் நாதாக்கள் யாரும் பிரித்து காட்டவில்லை. முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை, சாப்பாட்டுக்கு அழைத்தால் போக வேண்டும், சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டும், அவருக்கு தும்மல் ஏற்பட்டு அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் இர்ஹமுக்கல்லான்னு சொல்ல வேண்டும், அவர் சுகையினு முற்றிருந்தால் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும், அவர் மௌத்தானால் அவருடைய ஜனாசாவுடன் செல்ல வேண்டும். இதெல்லாம் ஹதீஸ் சொல்லப்பட்டவைகள். அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவின் அடிப்படையில் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள். இன்று யார் மௌத்தா இருக்கிறது, இவர் அவர் இந்த கூட்டம் சேர்ந்தவர், இப்படியானவர், நான் போக மாட்டேன் என்று எங்களுக்கு மத்தியில எத்தனையோ சிந்தனைகள். அன்பான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் களையப்பட்டு எமக்கு மத்தியில வர வேண்டும் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும் அவுலியாக்களும் நாதாக்களும் என்ன அமைப்பில் எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ, எப்படி பார்த்தார்களோ இந்த உம்மத்தை, அவ்வாறே இந்த உறவை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். முஸ்லீம்களுக்கு மத்தியில் அந்த உறவு பலப்பட வேண்டும். இதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள் எவ்வாறு இந்த உறவை பேணுவது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அமைப்பில் ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த ஹதீஸை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, முஸ்லீம்கள் என்று பார்க்க வேண்டியவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லீம்களுக்கு இடையில் இரண்டு முஸ்லீம்கள், அவர் ஷாஃபியா இருக்கலாம், ஹனஃபியா இருக்கலாம், அவர் என்ன அமைப்பில் இருக்கலாம், இரண்டு கலிமா சொன்ன சகோதரர்கள் சண்டை பிடிச்சுக்கிறாங்களா, இப்ப என்ன செய்யணும், இந்த உறவை பேணுவதற்குரிய ஒரு வழிகாட்டல் குர்ஆன் சொல்கிறது அஸ்லிஹூ பைன அஹவைக்கும், அந்த இரண்டு சகோதரருக்கும் இடையில் இணக்கத்தை உண்டாக்கி வைங்க, இது எல்லோருடையவும் கடமை. ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். மஸ்ஜிதுக்கு வந்ததும் கேள்விப்பட்டது, பனு அம்ரு பின் அவுஃப் கூட்டத்தார் இருக்கக்கூடிய பகுதியில் முஸ்லீம்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பத்தில் தொழுவிப்பதற்காக வேண்டிய ஒரு சஹாபியை நியமித்து விட்டு இமாம் ஜமாத்தையும் விட்டுவிட்டு சென்றார்கள். ஹதீஸ்லே காணக்கூடியது, இமாம் ஜமாத்தையும் விட்டுவிட்டு சென்றார்கள். சென்று அவர்களுக்கிடையிலே இணக்கத்தை உண்டாக்கி ஒற்றுமையை உண்டாக்கி விட்டு வந்து ஜமாத்துடன் சேர்ந்து கொண்டார்கள். இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது, இந்த பிணக்குகள் பிரச்சனைகள் இவைகளை முஸ்லீம்களுக்கு இணக்கமாக்கி வைப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். இந்த உறவை பேணுவதற்காக வேண்டி மேலும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மல்ஊனுன் மன் தார முஃமினன் அவ் மக்ரபிஹி, எந்த ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு தீங்கு செய்வாரோ அல்லது ஏதாவது சதித்திட்டம் போடுவாரோ தீங்கு செய்வாரோ அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவர். ஏன்? இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அந்த உறவை பேணாது இவர் தீங்கு செய்தார். பொருள் ரீதியாக பண ரீதியாக எந்த அடிப்படையிலேனும் தீங்கிழைத்தார் அல்லது ஏதாவது சதி திட்டமிட்டார் அவரை சிரமத்தில் போடுவதற்கு, சொன்னார்கள் இந்த மனிதன் சபிக்கப்பட்டவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே. ஏன்? அந்த உறவை முறிக்கின்றார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு இடத்தில் ஒரு மூமினை பற்றி இன்னும் ஒருவர் அவருடைய குறைகளை பேசிக் கொண்டிருக்கிறார், அவருடைய மான மரியாதையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு இன்னொரு முஸ்லீம் செல்கிறார். இதனை தன்னுடைய காதால் கேட்டுவிட்டு அவர் எதுவும் பேசாமல் அந்த இடத்தில் அந்த இடத்தை விட்டும் போய்விட்டால், வாயை திறந்து எதுவும் பேசாமல் உதவி செய்யாமல் சென்று விட்டால், இவருக்கு உதவி தேவைப்படக்கூடிய காலங்களில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். இவருடைய கடமை என்ன? அந்த இடத்தில் அந்த ஒரு மூமினுடைய குறை குற்றங்கள் பேசப்பட்டு அவருடைய மான மரியாதை குலைக்கப்படும் பொழுது அவர் வாய் மூடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கல, அவர் பேசணும், அந்த குறைகள் இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு மத்தியில் நல்லெண்ணத்தை உண்டாக்கி அந்த பேச்சிலிருந்து அந்த மக்களை தடுக்கணும். இல்லை என்றிருந்தால் இவருக்கு உதவி தேவைப்படும் காலத்தில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். பல ஹதீஸ்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உறவை எவ்வாறு பேண வேண்டும்? இஸ்லாமிய உறவு இது, எந்த வகையிலும் இதை முறிக்க முடியாது. இதனால் தான் அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமுடைய விடயத்தில் அவருடன் சேர்ந்து வாழும் பொழுது பழகும் பொழுது அவரை விட நான் பெரியவன் என்று பெருமை அடிக்க கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரை விட நான் சிறந்தவர் என்று அவர் பெருமை அடிக்க கூடாது, அவருக்கு உதவி செய்யாமல் தன்னை தடுத்துக் கொள்ளக்கூடாது, அவரை எங்கேயாவது அநியாயத்தில் அல்லது ஒரு கஷ்டத்தில் சிக்க வைக்கக்கூடாது, அவருக்கு பொய்யை சொல்லக்கூடாது, அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று பல வார்த்தைகளை சொல்லி காட்டினார்கள். யாருக்கு? ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுடைய உறவை பேண வேண்டிய முறைகள். லா யுலிமுஹு வலா யஹூனுஹு வலா யக்ஸிபுஹு வலா யஹ்துலுஹு, ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னார்கள். அநியாயம் செய்ய முடியாது, அவரிடத்தில் ஒரு பொய்யை சொல்லி அவரை கஷ்டத்தில் போடக்கூடாது, அவரை கொண்டு போய் எங்கேயாவது பிரச்சனையில் மாற்றி வைக்கக்கூடாது, உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்யாமல் நிறுத்தக்கூடாது. இந்த அளவுக்கு இஸ்லாமிய உறவை பேணுவதற்கு பல தலைப்பில் அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். விரல்களை கோர்த்து காட்டினார்கள், மூமீன்கள் இப்படித்தான் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பாக காட்டினார்கள், இந்த கற்கள் போன்று எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டிடமாக எழும்புவதற்கு எப்படி அந்த கற்கள் உதவியாக இருக்கின்றனவோ, இதே போன்றே எல்லா முஸ்லீம்களும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்கு இடையில உள்ள பெருமை, தற்பெருமை, குலப்பெருமை, என்னென்ன பெருமைகள் எல்லாம் கெட்ட குணங்கள் இருக்கின்றனவோ இவைகள் எல்லாம் கலைந்து இந்த கட்டிடம் எழும்புவதற்கு கற்கள் உதவியாக இருப்பது போன்று இந்த உம்மா முஸ்லிமா முஸ்லிமான உம்மச் எழும்புவதற்காக வேண்டி இவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். இது இஸ்லாமிய உறவு. குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது, இந்த அளவுக்கு உறவை பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் கியாமத்தில் அவருடைய குறையை மறைப்பான் என்றும் சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்றால் மற்ற முஸ்லிமுடைய குறையை மறைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகிறார், ஒமன் யஸ்ஸர் அலா முஃமினீன் யஸ்ஸரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒருவர் கஷ்டப்படுகிறார், அவருடைய கஷ்டத்துக்கு இவர் ஒரு உதவி செய்தார், பண ரீதியாக, உடல் ரீதியாக, அது இவருக்கு என்ன ஒரு அதிகாரம், என்ன அமைப்பு இருக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தார் அவருடைய கஷ்டம் நீங்குவதற்கு. ஹதீஸ் சொல்கிறது, கியாமத்துடைய நாளையிலே இவருக்கு இருக்கும் கஷ்டத்தை அல்லாஹ் லேசாகுவான். உணவில்லாதவருக்கு உணவு கொடுத்தால் அல்லாஹ் உணவு கொடுக்கின்றான், உடையில்லாதவர்களுக்கு உடை கொடுத்தால் அல்லாஹ் உதவி செய்கின்றான். முஸ்லீமுடைய உறவை பேணுவதுங்கிறது ஒரு இலேசான விடயம் உண்டு அல்ல. கண்ணியமான சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய உறவை எவ்வளவு பேணினார்கள். தான் பசியோடு இருந்து அந்த பசியை நானும் தாங்கிக் கொள்கிறேன், மனைவியும் தாங்கிக் கொள்ளட்டும், என்னுடைய பிள்ளைகளும் பசியில தூங்கட்டும், வந்திருக்கக்கூடிய என்னுடைய முஸ்லீம் விருந்தாளி அவர் வயிறு நிரம்ப சாப்பிட்டு போட்டார். இது சஹாபாக்கள் இந்த உறவை பேணிய முறைகள் ஏராளம். அன்பான சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய உறவு என்கிறது ரொம்ப விரிவானது, ரொம்ப விசாலமானது. இவைகளை நாங்கள் படித்து என்னென்ன வகையில் இந்த உறவை பேணும்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு பேண வேண்டும். இல்லாத பட்சத்தில் இந்த உறவு முறிவுதான் கியாமத்துடைய நாளையில் நாம் பெரும் வணக்கசாலிகளாக இருந்தாலும் கூட அந்த வணக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இந்த உறவை நாங்கள் சரியாக பேணாததின் காரணமாக மோசமான இடத்துக்கு முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நான்காவது உறவு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும், அதாவது மனிதர்கள் என்ற உறவு. நாமும் மனிதர்கள், இந்துக்களும் மனிதர்கள், யூதர்களும் மனிதர்கள், கிறிஸ்தவர்களும் மனிதர்கள், பௌத்தர்களும் மனிதர்கள், மனிதர்கள் என்ற வகையில் எவ்வாறு உறவை பேணுவது. இன்று இந்த உறவும் அது சரியான முறையில் அது கையாளப்படாததினால் இன்று இந்த இஸ்லாம், இந்த எங்களுடைய ஹக்கான மார்க்கம் இது எங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்நிய மதத்தவர்கள் இஸ்லாம் என்றால் எதுவுமே தெரியாத நிலையில், ஏன் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லையே. உண்மையில் நாங்கள் முஸ்லீம்களுடைய உறவையும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்குள்ள உறவையும் சரியாக பேணியிருந்தால், அது உபகார அடிப்படையில் குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில் அந்த உறவு பேணப்பட்டால் இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு நல்லெண்ணம், இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம், இது உண்மையான மார்க்கம் என்கிற ஒரு தெளிவு அந்த மக்களுக்கு என்னுடைய செயல் ரீதியாக வரும். எழுத்து மூலமாக அல்ல, அல்லது பேச்சின் மூலமாக அல்ல, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் செயல் ரீதியாக. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, லா யன்ஹாகுமுல்லாஹ் அனில்லதீன லம் யுகாதிலுகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுஸ்ஸிது இலைஹிம். அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. எதை? இந்த ஈமான் கொள்ளாத மக்கள் உங்களுடன் போர் செய்யவும் இல்லை, உங்களை ஊரை விட்டு வெளியேற்றவும் இல்லை, உங்களுடன் சேர்ந்து உங்களோடு வாழக்கூடியவர்கள். இப்படியான மக்களுடன் அவர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் செய்வதற்கு அல்லாஹ் தடை செய்யவில்லை, அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை அல்லாஹ் தடை செய்யவில்லை. நாங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறோம், முஸ்லீம்களையே முஸ்லீம்கள் கவனிக்க இயலாத கவனிக்காத ஒரு நிலை, ஒரு அவல நிலை, கவலைக்குரிய நிலை. எத்தனை முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, அதை பத்தி யாரும் ஏற்று பார்க்கறதில்லை, அந்த உறவே முறிஞ்சிருச்சு. காஃபிர்களுடனும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. வீடு இல்லையா, வீடு கட்டி கொடுங்க. அவன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களா, சாப்பாடுக்கு உதவி செய்யுங்க. உடுப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்களா, உடுப்புக்கு உதவி செய்யுங்க. அவங்க வாழ்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க. உபகாரம் எங்கிறதே குஃபார்கள் மீதும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டும்படி சொல்கிறார். யாரு காட்டும், எங்க போனாலும் பிரிவினையை காட்டும், நாங்க முஸ்லீம்க அவங்க காஃபிர்கள். ஏதாவது கொடுக்க போனாலும் முஸ்லீம்களை கொடுத்துடுறோம், காஃபிர்ல ஒதுக்கிடுறோம், அவங்க எல்லாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களை, இஸ்லாம் அனுமதி கொடுக்க இல்லை. உபகாரம் செய்யும் பொழுது எல்லாருக்கும் செய்யுங்க, கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, இஸ்லாத்தை காட்டுங்க. இஸ்லாம் மனித நேயத்தை எவ்வாறு பேணுகிறது, இந்த மனிதாபிமான அமைப்பில் உள்ள உதவிகள், இதை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்துகிறது. இதில் பிரிவினை காட்டாதீர்கள். இந்த பிரிவினை காட்டுவதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். என அன்பான சகோதரர்களே, உபகார ரீதியில் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் குஃபார்களுடனான உறவை பேண வேண்டும். நாம் ஃபிக்ஹுடைய கிதாபுகள் பார்க்கோம், குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் எழுதப்படுகிறது. குஃபார்களுடைய மத ரீதியான மத சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் கலந்து கொள்ள முடியாது. இல்லை சேர்ந்துத்தானே போனோம், அவங்களோட பெருநாள் நாங்களும் கொண்டாடுறது, அவங்களோட விசேஷ தினங்கள், அவங்கள்ட்ட போய் அவங்கள பன்சலையில் கோயிலில் இவையெல்லாம் கலந்து கொள்ள, இதுக்கெல்லாம் அனுமதி தர இல்லை. உங்களோட ஈமான், ஈமானுக்கு முரணான காரியங்களை விட்டு ஈமானை பாதுகாத்துக் கொண்டு, எங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொண்டு, மனிதாபிமான அமைப்பில் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள், உதவிகள், அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், உறவை பேணுங்கள். அடுத்த சொல்கிறது குர்ஆன், அவர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்தி காட்டுங்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு நீதம், முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு ஒரு நீதம் என்கிறது இல்லை. நீதத்தை, நியாயத்தை காட்டுங்க. நீங்க வாக்கு மாற்றம் செய்யாதவங்கன்னு காட்டுங்க. சஹாபி வாராங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிஜ்ரத் போறதுக்காக வரும் பொழுது, உஹத் யுத்தம் நடக்கிறது, நடக்க போற நேரத்தில் ஹிஜ்ரத் போறதுக்கு வந்த பொழுது காஃபிர்கள் பிடிச்சிட்டாங்க, விடமாட்டோம், நீ முஸ்லீம்களுக்கு உதவி செய்யத்தான் போறான், அந்த போரில் கலந்து கொள்ளத்தான் போறான், விடமாட்டோம். இந்த சஹாபி அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தாரு, நான் மதீனாவுக்கு போறேன், இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், இந்த யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யவும் மாட்டேன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்திருக்கோம், கலந்து கொள்ள மாட்டேன், நான் மதீனாக போறேன். அந்த வாக்குறுதி அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காஃபிர்கள் நம்பி உடனே அனுப்பிட்டாங்க. நம்புவாங்களா இன்னைக்கு? அப்படியான சந்தர்ப்பத்தில் இவன் பொய்ய பேசிட்டு போறான் போல இருக்குது, இவர் எங்கள்கிட்ட இருந்து நலுகி போறதுக்காக இப்படி சொல்றாரு போல இருக்கிறது, எத்தனை மாதிரி எல்லாம் யோசிக்கலாம் தானே. அது எங்கட வாழ்க்கையை பார்த்து காஃபிர்கள் படிச்சு கொண்டது. சஹாபாக்குடைய வாழ்க்கை வார்த்தையை விளங்கினாங்க, இவர் வார்த்தை மாறு செய்ய மாட்டார், அனுப்பிட்டாங்க. இவர் நேராக போனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல, மதீனாக்கு போவார், அந்த இடத்துக்கு போனார். போனதோடு முதலாவது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வரும் பொழுது காஃபிர்கள் பிடிச்சு கொண்டாங்க, இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன், நான் உங்களோட கலந்து கொள்ள மாட்டேன்னு வந்தேன், இப்ப வந்துட்டேன், நான் உங்களோட சேர்ந்து போர் செய்யலாம் தானே, நான் வந்துட்டேன். இப்ப சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களா, நேராக நீங்க மதீனாவுக்கு போங்க, எங்களோட கலந்து கொள்ள ஆரம்பிச்சு எங்களோட சேராதீங்க. சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க வாக்குறுதி நிறைவேற்றுறது. இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, காஃபிர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணத்தான் வேணும், அதை நிறைவேற்ற வேணும். இதே மாதிரி நீதி, நியாயம் எனும் பொழுது அது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் காட்ட வேண்டும். அன்பான சகோதரர்களே, இது போன்று பல ஹதீஸ்கள், அந்நிய மக்களுடனான உறவை நாங்கள் எவ்வாறு பேண வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. பேச்சு கேட்டல்ல அதிகமான பேர், வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய உண்மை, அவர்களுடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய பரோபகார தன்மை, அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, உடன்படிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, இப்படியான அழகிய பண்புகளை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய முறையில் காஃபிர்களுடனான அந்த உறவுகளை பேணி காட்டினார்கள். மக்கள் எல்லாம் என்ன அழகான மார்க்கம், என்ன இனிமையான மார்க்கம் என்று இஸ்லாத்தை விளங்கி தீனுக்கு வந்திருக்கிறாங்க. அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் காஃபிர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கெல்லாம் லதஸ்லிர் ரஹம, நீங்கெல்லாம் இனபந்துக்கள் சேர்ந்து நடக்கிறீங்க, வதஹ்மிலுல் கல், எல்லா மக்களுடைய கஷ்டங்களையும் சுமந்து கொள்றீங்க, துஸ்ஸிபில் மாதும், யாருக்கு சம்பாதிக்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்க சம்பாதிச்சு உதவி செய்றீங்க, வதுஈனு அலா நவாயிபில் ஹக், பூகம்பம், இது மாதிரி காற்று, சூறாவளி, மலைகள், இவைகள் போன்ற இவைகள் மூலமாக ஏற்பட்ட கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு நீங்கெல்லாம் உதவி பண்றீங்க, எவ்வளவு அழகான மார்க்கம், இப்படியான மக்கள் மக்கா விட்டு விரட்டப்பட மாட்டாது என்று காஃபிர்கள் பேசக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை காட்டியிருக்கிறார். அருமையான சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த நாலு விதமான உறவுகளையும் ஒழுங்காக பேணி அதை நல்ல முறை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து இஸ்லாத்துக்கு மக்கள் நுழைவதற்கும் நாம் எங்களுடைய வாழ்க்கையை காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தீனின் பிரகாரம் அவன் காட்டிய வழிகாட்டலின் பிரகாரம் வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்துவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.